ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவாதவூரர் புராணம், தலைப்பு மந்திரி சருக்கம் தொடர்ச்சி. வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
மிக்க புலிக்கொடையன் படை மற்றள கொற்றவர் தம்படை வர்க்கமும் முற்கொண்டிருந்தன. சேர சோழ பாண்டியருடைய அந்த மூவேதருடைய படைகளும் ஏனைய தேசத்து அரசருடைய படைகளும் நம்முடைய மந்திரியானவர் அந்த வடகிழக்கு கடற்கரையை நோக்கி பயணிக்கும் பொழுது அவர்கள் துணை செய்வதற்கு வந்து சேர்ந்தார்கள் என்று பார்க்கின்றோம். அப்ப அந்த படைகள்லாம் எவ்வாறு செல்கின்றன? படையிலே மனிதர்களோடு கூட யானைகளும் குதிரைகளும் இருந்தன. உக்கிர நச்சுரகங்களின் உச்சி பனிப்ப அசைந்து அடி வைக்கும் உரத்தன வெங்கயம் மைக்கறி யொக்க மலிந்தன. உக்ரம் என்றால் தீவிரமான, வெரி ஷார்ப் அண்ட் ஹார்ஷ், பொட்டன்ட், வயலண்ட் அப்படிங்கிற பொருளிலே வருகின்றது. உக்ரமான, தீவிரமான நச்சு உரகங்கள். உரகம் என்றால் பாம்பு, உரம் என்றால் மார்பு. மார்பினால் உந்தி செல்கின்ற காரணத்தினாலே, கமனம் என்றால் செலவு. மார்பினாலே எந்த ஒரு பிராணிக்கு செலவு ஏற்படுகின்றது? பயணம். பாம்புக்கு மார்பினாலே பயணிப்பது பாம்பு, ஆகவே அதற்கு உரகம்னு பேர். நச்சு உரகம், விஷத்தை கக்கின்ற பாம்பு, தீவிரமான பாம்புகள். அந்த பாம்புகள் எட்டு பாம்புகள், அஷ்ட நாகங்கள். அந்த எட்டு நாகங்களும் இந்த பூமியினை தாங்குகின்றன என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த பூமி மேல இவர் படையெடுத்து போறார், படை கொண்டு செல்கின்றார். ஆகவே அந்த பாம்புகளுடைய, பாம்புகள் மேலே செல்கின்ற யானையினுடைய சுமை தாங்காமல் பனிப்ப என்றால் சோர்ந்து போக, நடுங்கும்படியாக அசைந்து செல்கின்ற யானைகள். அடி வைக்கும் இந்த யானைப்படையானது ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் பொழுதும் அந்த பாம்புகள் பெருமூச்சு விடுகின்றன, எட்டு பெரும் பாம்புகளும். உரத்தன, அந்த வலிமை கொண்டன. வெம் கயம், கயம் என்றால் கஜம் யானை, வெம்மை தன்மை கொண்ட, கோபகுணம் கொண்ட யானை. மைக்கிரி யொக்க மலிந்தன. மை என்றால் கருமை, இந்திரநீல பர்வதம் போல கண்ணங்கரேல்னு மலை போல இருக்கின்றது யானைகள் எல்லாம். யானைக்கு கைமலை என்று ஒரு பெயர் உண்டு, கை கொண்ட மலை. மலைக்கு கை முளைத்தால் போல இருக்கும் யானை வந்தா. யானை வரத பார்த்தா எப்படி இருக்கும்? மலையே கை முளைச்சு வராமல் இருக்கும். யானை படை வரும்பொழுது மலைகள் நகர்ந்து வருவதை போல இருக்கும். அந்த யானைகள் அடியெடுத்து வைக்கும் பொழுது பூமியை தங்குகின்ற பாம்புகள்லாம் பெருமூச்சு விடுகின்றன என்று பார்க்கின்றன. பக்கமும் முற்பிறகும் துடி பற்பல கொட்ட இயங்குவ தக்க மனத்தில் விரைந்துள தத்து பரித்திரள் வந்தன. நாலா பக்கங்களிலும் முன்பாகவும் பின்பாகவும் உடுக்கைகள் கொட்ட இயங்குகின்ற குதிரைகள். அந்த குதிரைகள் மனோவேகமாக இயங்குகின்றன. ஒரு மனிதனுக்கு மனம்தான் வேகமாக செல்லும் என்றால் அவன் செல்லுகின்ற குதிரைகள் மனம் போலவே வேகமாக செல்கின்றன. தக்க மனத்தில் விரைந்துள்ள. இன்னொன்று, அந்த குதிரையை செலுத்துகின்ற வீரன் எந்த வேகத்திலே செலுத்த வேண்டும் என்று விரும்புகின்றானோ அந்த வேகத்திலே குதிரைகள் இயங்குகின்றன. சுலவா போன நினைச்சா சுலவா போகும், ஃபாஸ்டா போன நினைச்சா ஃபாஸ்டா போகும். அந்த சேவகன் விரும்புவதையே குதிரை புரிந்து கொண்டு செய்யும். தக்க மனத்தில் விரைந்துள்ள தத்து பரித்திரள் வந்தன. தாவி செல்கின்ற அந்த குதிரை கூட்டங்கள் வந்து சேர்ந்தன. இதெல்லாம் இந்த பயண ஏற்பாடு. இன்னும் வந்து பல்லக்கில் ஏறல குருநாதர், பயணத்துக்கு ஏற்பாடு பண்றார். எந்தெந்த நாட்டு மன்னருடைய படைகள்லாம் வந்து துணை செய்கின்றன என்று கேட்டால், பல தேசங்கள். கொங்கணர் கலிங்கரோடு கொங்கர் துளுநாடர் சிங்களர்கள் ஒட்டியர் தெலுங்கரோடு சீனர் தங்கு திரள் மாளவர் மலாடர் தமிழ் ஒன்றாய் எங்கனும் இடைந்தவர்கள் என்ன முடிவில்லார். எண்ணினா முடிவே இல்லாமல் போயிட்டு இருக்கும். தலைய கவுண்ட் பண்ணி இத்தனைன்னு கணக்கு பண்ணவே முடியாது. இப்படி லட்சக்கணக்கில் எல்லா தேசத்து படைகளும் வந்தன. யார் என்றால் கொங்கணர்கள். கொங்கணம் என்று ஒரு தேசம், கொங்கன் கோஸ்ட் சொல்றோமே, அந்த மலபார், அந்த கொங்கணர்கள். கலிங்கர் என்றால் ஒடிசா, அதான் கலிங்கம். கலிங்க தேசம் என்பது தற்காலத்து ஒரிசா. கொங்கர், கொங்கு நாடு. துளு, துளு என்பதும் கொங்கண தேசத்துக்கு கீழே இருக்கின்ற ஒரு தேசம், துளு நாடு. சிங்களர்கள், உங்களுக்கு தெரியும் இலங்கையர்கள் தான் சிங்களர்கள். ஒட்டியர், ஒட்டின்னு சொல்றாங்க அந்த மேலை நாடு ஆப்கானிஸ்தான், துளுக்க தேசம் தான் ஒட்டியர்கள். தெலுங்கர் ஆந்திரர்கள். சீனர், சீன தேசத்தவர்கள். தங்கு திரள் மாளவர், மாளவம் என்று ஒரு தேசம், அது ராஜஸ்தான் குஜராத் கிட்ட இருக்குது, அது திறமை பொருந்திய மாளவர்கள். மலாடர், மலாடர் இல்லாடர் என்பவர்கள்னா ராஜஸ்தானுக்கும் அந்த காஷ்மீருக்கும் இடைப்பட்ட தேசங்கள், அதான் இன்றைக்குள்ள பஞ்சாப் போன்ற தேசங்கள். இவர்கள் எல்லாரும் சேர்ந்து, எல்லாரும் ஒரு படையோடு ஒரு உடை சேர்ந்து சேர்ந்து காணப்படுகின்றனர். இந்த குதிரை வாங்குறதுக்கு இத்தனை பேர் போறாங்க என்பது ஒரு உயர்வு நெவிர்ச்சி என்று பார்க்கின்றோம். காவியங்கள் எல்லாம் உயர்வு நெவிர்ச்சியினை அடிப்படையாக உயிராக கொண்டவை. கற்பனையை நல்லா சிறகடித்து பறக்க விடணும். இத்திரம் எழுந்த படை எங்கனும் நெருங்க, இவ்வாறு எழுந்த படையானது எல்லா பக்கங்களிலும் நெருங்கி வருகின்றது. தத்துபரி மீதுள்ள தமிழ்கவிங்கர் சூழ, இதுல கோயில விடான்னு சொன்னா மேலக்காரன் இருப்பான், ஓதுவர்கள் இருப்பாங்க, வேதாபரணம் பண்றவங்க இருப்பாங்க, அயல்கள் இருப்பாங்க, பூக்கட்டுறவங்க இருப்பாங்க, எல்லாரும் எல்லாருக்கும் வாழ்வு. அது போல குதிரை வாங்குறதுக்கு குருநாதர் போகும்போது நல்ல கவிதைகளை படிப்பதற்காக குதிரை மேல கவிஞர்களும் வருகிறார்களாம், சங்க புலவர்கள். மதுரையில தமிழ் கவிஞர்களுக்கு பற்றாக்குறை கிடையாது, அவர்கள் குதிரை மேல வருகிறார்கள். தத்துப்பறி மீதுள்ள தமிழ் கவிஞர் சூழ, சித்திர மடந்தையர் திரண்டு இரு மருங்கும் மொய்த்து வர, அழகான பெண்கள் இரண்டு பக்கங்களிலும் மொய்த்து கொண்டு வருகிறார்கள். மலரினை ஈக்கள் மொய்ப்பதை போல மொய்த்து கொண்டு வருகிறார்கள். வீணை குழல் முன்னர் இசை கொள்ள, வீணையும் புல்லாங்குழலும் இசைக்கப்பட்டு செல்கின்றன. என்ன எத்தனையோ இயங்கள் இசைக்கருவிகள் இருந்தாலும் எல்லாவற்றிலும் மிகச்சிறந்ததாக தமிழர்கள் கருதியது இரண்டத்தான். ஒன்று வீணை, அது தந்திரி கருவி, இன்னொன்று குழல், அது காற்று கருவி, ஊது கருவி. இது ரெண்டையும் உயர்வாக கருதினார்கள் அப்படின்னா, இது ரெண்டும் தான் வேதத்திலே சொல்லப்பட்டது. நம்முடைய தமிழ் நாகரிகம் வேதத்தை அடிப்படையாக கொண்டது. குழலினிது யாழினிது என்ப தம் மக்கள் மடலை சொல் கேளாதவர். குழலும் யாழும் தான் வம்புக்கு இருக்கிறார். என்ன காரணம்னா, குழலும் யாழும் தான் மிக பழமையான கருவிகள், வேதங்களால் அறியப்பட்ட கருவிகள். அந்த வீணையும் குழலும் இசைக்கின்றன. அந்த பெண்கள் கவரி வீசிக்கொண்டே வருகிறார்கள். கட்டும் அழகத்தினர் கூந்தலை நன்றாக இறுகி கட்டியவர்கள், கனத்துள்ள தனத்தர் சுமையினாலே பொங்குகின்ற அவருடைய நெஞ்சகங்களை இழுத்து கட்டியிருக்கிறார்கள். கனத்துள்ள தனத்தர் பற்றுடை மருங்கினர் இடுப்பை மறைக்க முடியாத பட்டு வஸ்திரத்தை இறுக்கி கட்டியிருக்கிறார்கள். பனிக்கவரி வீச அவர்கள் குளிர்ந்த காற்று உண்டாகும்படியாக சாமரங்களை வீசிக்கொண்டு வருகிறார்கள். இந்த தொண்டினை செய்வதனால அந்த ஆடை நிகழாத வண்ணம் சரியாக கட்டியிருக்கிறார்கள். அவர்கள் வீசிக்கொண்டு வர வட்டமதி வெண்குடை வயங்க, அந்த சேனாதிபதிகள் தொடர்ந்து வருகின்ற அந்த வீரர்கள் அவர்கள் எல்லோரும் ஒரு வெண்மையான குடை பிடித்துக் கொண்டு வருகிறார்கள். அது பூர்ண நிலவு போல இருக்கின்றது. வட்டமதி வெண்குடை வயங்க, வயங்குதல்லாம் விளங்குதல். முரசு எங்கும் கொட்ட அவர்கள் செல்லும் போது முரசவாதத்தை ஒலித்துக் கொண்டே செல்கின்றார்கள். உயர் காலமுடு கோடுகள் கரங்க, காலம் என்பது நீண்ட ஊதுகுழல் சின்னம் என்று சொல்வார்கள். கோடு என்றால் வளைந்தது, அது பண்பு ஆகுபயிராக வளைந்திருக்கின்ற சங்கு அல்லது சங்கு போன்ற சின்னங்கள், வளைந்திருக்கின்ற இசைக்கருவிகள் கோடு என்று சொல்லப்படும். அந்த சின்னங்களை எல்லாம் வீரர்கள் ஊதிக்கொண்டே வருகின்றார்கள், சங்குகளை ஒலித்துக் கொண்டே வருகின்றார்கள். இவ்வாறு அந்த திருப்பட எழுச்சியானது காணப்படுகின்றது. மிண்டியுள்ள பாடகர் வியந்து கரவாரம் கொண்டு புடை சூழ, மிண்டுதல் நெருங்குதல், எல்லா இடத்திலும் நெருங்கியிருக்கின்ற பாடகர்கள் மியூசிஷியன்ஸ் வாய்ப்பாட்டுக்காரர்கள் வியந்து இந்த படையெழுச்சியினை கண்டு ஆச்சரியப்பட்டு கரவாரம் கொண்டு புடை சூழ கைதட்டி கொண்டு பலே பலே என்று கைதட்டி கொண்டு கரவுலை எழுப்பிக் கொண்டு அவர்கள் நெருங்கி வர எழில் சேர் குழலர் பாட, அழகான புல்லாங்குழலை பிடித்திருப்பவர்கள் அல்லது கூந்தலை கொண்ட பெண்கள் பாடிக்கொண்டு வர. குழலர் என்றால் குழலை கொண்டிருக்கின்ற பெண்களையும் குறிக்கும், புல்லாங்குழல் வாசிப்பவர்கள் குழலர்கள் என்று சொல்லலாம். அவர்கள் பாட தண்டரள மல்கிய தனிச்சிவுகை மேற்கொண்டு எண்டிசை மிக புகழ் கயற்கொடி இலங்க, நடுவிலே ஒரு முத்து பல்லாக்கு செல்கின்றது. அந்த முத்து பல்லாக்கின் மீது ஒரு மீன்கொடி பறக்கின்றது. அந்த மீன்கொடி பறக்கின்ற முத்து பல்லாக்கினை வாழா தாங்கி செல்கின்றார்கள். அது உள்ளுக்குள்ள யாரும் கிடையாது. அது பாண்டிய மன்னனுடைய காரியத்திற்காக இந்த படையெழுச்சி என்பதை காட்டுவதற்காக அந்த கயற்குடி பாண்டியனுக்கு பதிலாக வருது. அப்ப கயற்குடியை பறக்க விடுகின்ற ஒரு முத்து பல்லாக்கு அந்த படையெழுச்சிக்கு முன்பாக செல்கின்றது. தண்டரளம் என்றால் குளிர்ந்த முத்துக்கள், மல்கிய தனிச்சிவிகை என்றால் ஒப்பற்ற சிவிகை, ஏனைய சிவிகள் போல் இல்லாமல் அது சிறப்பாக காணப்படுகின்றது. பொன்மயமான கால்கள் கொண்டிருப்பது, பெரிய முத்துக்களாலே வெய்யப்பட்டிருப்பது. அது மேற்கொண்டு எண்டிசை மிக புகழ் கயற்கொடி இலங்க, எட்டு திக்குகளில் மிகுந்த புகழோடு விளங்குகின்ற மீன்கொடியானது அந்த சிவிகை மீது பறக்க விடப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கும் போருக்கு செல்லும் பொழுதோ அல்லது சமாதானத்திற்கு செல்லும் பொழுதோ ஒரு வாகனத்தின் மீது அந்த நாட்டினுடைய கொடியை மட்டும் பறக்கவிட்டு செல்கின்ற வழக்கம் இருக்கு. அந்த வாகனத்தின் மீது கொடி மட்டும் பறக்கும். மங்கள தினத்தினிடு மாளிகை அகன்றே, நல்ல ஒரு நாள் பார்த்து தன் வீட்டிலிருந்து புறப்பட்டார் திருவாத ஊரர். நல்ல ஒரு நாளிலே புறப்பட்டார், தன் வீட்டிலிருந்து புறப்பட்டு துங்கமணி அக்கையணி சொக்கரை வணங்கி உயர்ந்த மாணிக்கங்களையும் அந்த மாணிக்கங்களுக்கு இணையாக எலும்புகளையும் அணிந்திருக்கின்ற பெருமான். பெருமானுக்கு எல்லாம் ஒண்ணுதான், நவரத்ன மாலையும் போட்டுக்கிடுவாரு, எலும்பினை கடைந்த மாலையும் போட்டுக்கிடுவாரு, ருத்ராட்ச மாலையும் போட்டுக்கிடுவாரு, எல்லாம் ஒண்ணுதான். எனக்கு எதன் மீதும் எனக்கு சிறப்பான பற்று கிடையாது. அப்ப துங்க மணியோடு கூட அக்கு, அக்கு என்றால் எலும்பு, அக்கினை அணிகின்ற சொக்கரையை வணங்கி சொக்கநாத பெருமானை திருக்குயிலே சென்று வழிபடுகின்றார். அங்கு விடை பெற்று பெருமானிடத்திலே திருவுள் பெற்று சேர்ந்து மறை அண்ணனரின் மிக்கார் வைதிக பிராமணர்களிலே மிக சிரேஷ்டமானவர் தென்னவன் பிரமராயர். அந்த காலத்திலே வாழ்ந்த வேதமுதுகின்ற அண்ணன்களிலே மிகவும் தலைமைப்பாடு கொண்ட தவம் கொண்டவர் யார் என்று கேட்டால் திருவாத ஊரடிகள். மறை அண்ணனரின் மிக்கார் திங்கள் மரபிற் குறிசில் கோயிலுடைய சென்றார். மன்னனிடம், மன்னா இன்று நான் புறப்பட்டு செல்கின்றேன் என்று விடைபெற்று செல்வதற்காக அந்த திங்கள் மரபிலே வந்த சந்திரவம்சத்திலே வந்த குறிசில் மேலான தன்மை கொண்ட செம்மலாகின்ற அரிமர்தன பாண்டியனுடைய கோயில் வீட்டிற்கு சென்றார் என்று பார்க்கின்றோம். சென்று தமிழ் மாறன் அருள் பெற்று, மாறன் பாண்டியனுடைய அருளை பெற்றார். அருள் என்றால் விடையின் அர்த்தம். மன்னன் என்றால் என்றைக்குமே உயர்ந்தவன். மன்னன் ஏன் உயர்ந்தவன்? உயர்ந்தவர்கள் தங்களை உயர்ந்தவர்களாக கருதாது, ஏனையுடைய உயர்ச்சியை கருதி வணங்குவார்கள். அதுதான் உண்மையான உயர்வு. பணியுமாம் என்றும் பெருமை. தன்னை பெரியவனா கருதினா அவன் பெரியவன் இல்ல. எத்துணை சிறியவரா இருந்தாலும் அவரிடத்திலே ஒரு நல்ல குணம் இருக்கும், அதனை அவரிடத்திலே காண்பவன் தான் பெரியவன். ஆகவே உலகத்திலே எல்லாரும் வணங்கத்தக்கவர்கள் தான். நம்மால் வணங்கத்தகுந்த ஒரு தகுதி இன்னொருத்தட்ட இன்னைக்குமே உண்டு. ஆகவே யாரை வணங்கினாலும் குற்றம் கிடையாது. மறையந்தனின் மிக்கவராகின்ற திருவாத ஊரர் சிவபுண்ணியத்திலே மிக்கிருக்கின்றவனோ தர்ம பரிபாலனம் பண்ணுகின்ற உலகினை காக்கின்ற கடமைப்பாடு கொண்ட அரசனாகின்ற அந்த மாறனை வணங்கி விடை பெற்றார். அதனால அருள் பெற்றார், அவன் அருளை பெற்றார். சௌகரியமா பெட்டுவாங்க, க்ஷேமமா பெட்டுவாங்கன்னு அவன் ஆசீர்வாதம் பண்ணினான். அவன் யார்? தமிழ் மாறன், தமிழை காக்கின்ற அந்த பாண்டியன். அருள் பெற்று எழில் சிறக்கும் வென்றி வளவன் புவியின் மேன்மையோடு செல்வார். அழகு விளங்குகின்ற வெற்றினை கொண்ட வளவன் என்றால் சோழ மன்னன், வளவன் புவி என்றால் சோழ நாடு, மேன்மையோடு செல்வார். ஒடு என்பது உருபு மயக்கம். ஒடு என்ற மூன்றாம் வெற்றுமை உருபு, நான்காம் வெற்றுமை பொருட்டு என்ற நான்காம் வெற்றுமை உருபு பொருளை தருகின்றது. அந்த சோழ நாட்டினுடைய மேன்மையை காண்பதற்காக செல்கின்றார். சோழ நாட்டிற்கு இவர் என்ன பண்றாரு? இப்ப அரசியல் பயணமாக செல்கின்றார். இது ஒரு அரசியல் பயணமாக செல்கின்றார் என்பதனால சோழ நாட்டினுடைய மேன்மையை காண்கின்ற பொருட்டு செல்கின்றார் என்று சொன்னார். இப்ப மந்திரியானவர் குதிரை வாங்க மட்டும் போல சோழன் சோழ நாட்டை எவ்வாறு நிர்வகிக்கின்றார் என்பதை அறிவதற்காக போறார். அதன் காரணமா போறார். அப்பொழுது சோழ நாட்டில் இருக்கின்ற நன்மைகள் பாண்டிய நாட்டிற்கு தேவையானவற்றை அறிந்து வருவார். அதற்காக போற. அப்ப வென்றி வளவன் புவியின் மேன்மையோடு செல்வார். அந்த மேன்மையின் பொருட்டு அதனை கருதி அளப்பதற்காக சென்றார். அப்படி சொல்லும் பொழுது மலை போல் இருக்கின்ற மாடி வீடுகள், கோபுரங்கள் இவற்றினாலே நெருங்கி காணப்படுகின்ற உயர்ந்த புண்ணியப்பதியாகின்ற மதுரையினுடைய எல்லையை கடந்தார். மதுரை எப்படிப்பட்ட ஊர்னா நன்றி மதுரைன்னு சொன்னார். நன்றி என்றால் புண்ணியம், நன்று நன்றி எல்லாம் புண்ணியம் என்று பொருள் வருகின்றது. புண்ணியத்தின் விளைவாக இருக்கின்ற ஊர் மதுரை மாநகரம். குன்றனைய மாடமோடு கோபுரம் நெருங்கும் நன்றி மதுரைப்பதியை, நன்மை விளங்குகின்ற மதுரைப்பதியை நன்கொடு கடந்தார். நல்ல விதமாக அதனுடைய எல்லையை தாண்டி சென்றார், சௌரியமா போனார். நெடுங்குட திசைக்கடல் நிறைந்து ஒலி சிறந்தே உடைந்து உதய நற்றிசையில் உற்று வருமா போல். இவர் படையோடு வடகிழக்கே போறார். வடகிழக்கு திசை நோக்கி செல்வது எப்படி இருக்குன்னா, மேற்கு கடல் சூரியன் உதிக்கின்ற கிழக்கினை காண வேண்டும் என்று ஆசைப்பட்டு கிழக்கு நோக்கி வருவது போல் இருக்குன்னு ஒரு இல்பொருள் உமை சொன்னார். மேலே இருக்கின்ற கடலானது மேற்கே அலைந்து கொண்டிருக்கின்றது. அது சூரியனுடைய அஸ்தமனத்தையே பார்த்து பழகி இருக்கிறோம். சூரியனுடைய உதயத்தை பார்க்கணும்னு ஆசை வந்துருச்சு. இதுக்கு மேற்கே இருக்கின்ற கடலுக்கு அந்த ஆசை வந்த கடலானது கிழக்கு நோக்கி பயணிப்பதை போல இருக்கு. என்னன்னா, இவரோடு வருகின்ற சைன்யம் கடல் போல் பறந்துபட்டு இருக்கின்றது. இந்த சேனைகள் கடலை போல் இருக்கின்றன. அந்த சேனையோடு இவர் செல்லும் பொழுது மேற்கிருந்து ஒரு கடலே வருவதை போல் இருக்கின்றது. மேற்கிருந்து ஏன் கடல் வர வேண்டும்? சூரிய உதயத்தை காண ஆசைப்பட்டு வருவதை போல் இருக்கின்றது என்று ஒரு இல்பொருள் உமை, இல்லாத பொருளை உமையாக சொன்னார். அதுபோல வடகிழக்கு நோக்கி செல்கின்றார். மிடைந்த பதியும் கடமும் வெற்புமிவை எல்லாம் கடந்து வதி சென்று பல காவத மகன்றார். மிடைந்த பதியும் போற வழியெல்லாம் நிறைய கிராமங்கள், ஊர்கள், நகரங்கள், மாநகரங்கள் இருக்கின்றன. அவற்றை நாம் கடந்தார். ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் நடுப்புற காடுகள் இருக்கின்றன. கடம் என்றால் காடு, அவற்றை கடந்தார். நீரோடைகள் இருக்கின்றன, குன்றுகள் இருக்கின்றன, அவற்றையெல்லாம் கடந்தார். கடந்து வழி சென்று, இவற்றின் வழியாக சென்று பல காவதம் அகன்றார், பல மைல்கள் அகன்று சென்றார். காவதம் என்பது சில மைல்கள், பல மைல்கள் அகன்று சென்றார். சென்று எந்த ஊருக்கு வரப்போறார்? அவர் வந்தார், எந்த ஊரெல்லாம் கடந்து எந்த ஊருக்கு வந்தார் அப்படின்னு சொன்னார். இந்த ஊமை அருமையான ஊமை, நெஞ்சு நிகழ்விக்கின்ற உருமை. ஊமை ஒருவன் எந்த ஊரெல்லாம் கடந்து போகணும், எந்த ஊரெல்லாம் திரும்பி திரும்பி வினைப்பினை நுகர்வதற்கு ஒரு உடம்பை தந்து பிறவி துன்பத்திற்கு காரணமாக அமைகின்றதோ அந்த ஊரெல்லாம் ஒருவன் கடந்து செல்லணும். எந்த ஊருக்கு போய் சென்று சேரணும், எந்த ஊருக்கு போய் சென்று சேர்ந்தால் இனி ஒரு உடம்பு எடுக்க வேண்டாம் என்று பிறவி நீங்குமோ அந்த ஊருக்கு போய் சேரணும். ஆகவே இவர் எல்லா ஊரையும் கடந்து பிறவி நீங்குகின்ற அருட்பெருந்துறையாகின்ற திருப்பெருந்துறை வந்து அடைந்தார். எந்த ஊருக்கு போயிட்டா பிறவி இனி இல்லையோ அந்த ஊருக்கு வந்து சேர்ந்தார். கடல் பிறவி என்பது ஒரு கடல். பிறவியை ஏன் கடல்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டா, கடல்ல அலை தோன்றும், தோன்றிய அலை வாழுமா? மடிந்து போகும். ஒரு அலை தோன்றியது வாழாது, அது என்ன ஆகும்? மடிந்து போகும். அலை மடிந்து விட்டது, ஆகவே கடலிலே இனி அலை இல்லை என்று நினைக்க முடியுமோ? இன்னொரு அலை தோன்றும். பிறவியாகின்ற கடலிலே ஒரு உடம்பு எடுத்த உயிர், அந்த உடம்பாகின்ற குடம் உடைந்து விட்டது, உடஞ்சிருச்சு, இனிமே பிறவி கிட்ட நினைக்க முடியாது, இன்னொரு உடம்பு வரும். இந்த உயிருக்கு ஒரு உடம்பு விட்டாலும் இன்னொரு உடம்பு வரும். கடலிலே ஒரு அலை மடிந்தாலும் இன்னொரு அலை வரும். ஆகவே உடம்பு நிலையாது என்பது, உடம்பு தன்னளவில் நிலையாது, ஆனால் உயிருக்கு என்றைக்கும் ஒரு உடம்பு உண்டு, பிறவி நீங்காத வரையிலும். இந்த அலை நிலையாது என்பதுதான் நிலையாமையே தவிர, கடலிலே அலை தோன்றாது என்பது நிலையாமை இல்லை. ஆகவே சைவம் என்ன சொல்லுது? தோன்றிய அலைக்கு தான் நிலையாமையே தவிர, அலைகள் தோன்றுவது எப்பொழுதும் தோன்றிக்கொண்டே இருக்கும். அதை சொல்றார், என்றும் உள பொன்றும் உடல், என்றும் இருக்கும் அழிகின்ற உடல், என்றும் உள பொன்றும் உடல். பொன்றும் உடல் என்றால் நசிக்கின்ற அழிகின்ற தேகம், அது என்றைக்கு இருக்கும்? என்ன அர்த்தம்னா, சளி பிடிக்கின்ற மூக்கு எப்படி என்னைக்கும் உண்டு, இவனுக்கு எப்ப பார்த்தாலும் சிந்திக்கிட்டே இருப்பான். நல்ல ஆன்டிபயோட்டிக்கா போட்டு ஒரு நாள் சளி இல்லைன்னா ஆகா இவனுக்கு வியாதி திந்திரிச்சு நினைக்க முடியாது. அடுத்த வேளை ஒரு காத்து பட்ட உடனே சளி பிடிச்சிடும். இவன் எப்ப பார்த்தாலும் சிந்திர மூக்கு சிந்திக்கிட்டே இருப்பான். இவன் வினை வயத்தெல்லாம் பிரிவு எடுத்துக்கிட்டே இருப்பான். நல்லா சிந்திட்டான், இனிமே சளி வராதுன்னா அப்படி இருக்காது, திரும்ப சிந்துவான். எப்ப பார்த்தாலும் தலைவலிக்கு தலையில கட்டிப்படுத்திக்கிட்டே இருப்பான். என்பதை போல பசியும் அப்படித்தான், நல்லா சாப்பிட்டாச்சு, இனிமே பசிக்கான்னு சொல்ல முடியுமா? சாப்பிட்டு செரிச்ச உடனே மூணு மணி நேரத்தில் திரும்ப பசி வந்துடும். அப்ப பசிக்கு உணவாக உணவினை உண்டாலும் மீண்டும் உணவு சிரித்து பசி வருவதை போல, பசி நிலையாது, ஏன் உணவினால் அது அழிந்து விடுகின்றது, ஆனால் உணவு நிலையாது, அது சிரித்து பசி வருகின்றது. அப்படி இது தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றதாக, இதுல ஒரு நித்தியத்துவம் உண்டு. என்றும் உள பொன்றும் உடல், எப்பொழுதும் இருக்கின்ற அழியக்கூடிய உடம்பு, என்னும் நகர் தோறும், இந்த உடம்பு போல இருக்கின்ற நகர்களை எல்லாம் கடந்து, உலகத்திலே எத்தனையோ ஊர் இருக்கு, அந்த ஊரெல்லாம் நமக்கு பிறவி தருகின்ற ஊர், அந்த ஊர்களை எல்லாம் கடந்து சென்ற வழி மாறி இத்தனை ஊருக்கும் செல்லும் பொழுது நாம் உலகியல் கருத்தின்படி சென்றிருக்கிறோம், அதனால பிறவி தொடர்ந்து வந்திருக்கிறது. அந்த மனைவி மக்கள் மீது இருக்கின்ற பற்றின் காரணமாக, பதவி பணம் மீது இருக்கின்ற ஆசை காரணமாக, கல்வி செல்வம் இவற்றை ஈட்டுவதற்காக, இப்படி உலக காரியத்திற்காக ஒரு ஊருட்டு ஊர் போயிருக்கிறோம், அதெல்லாம் பல உடம்புகளை எடுப்பதை போல. ஆனால் கடவுள் என்ற கருத்திலே ஒரு ஊருக்கு போயிருக்கிறோமா? கடவுள் என்ற கருத்திலே ஒரு ஊருக்கு போனோம்னா அது வழி மாறி செல்கின்ற ஊர். சென்ற வழி மாறி ஒரு தெய்வ வழி செல்வார். ஒரு தெய்வம், ஒப்பற்ற தெய்வத்தினை கருதி அந்த தெய்வமே வழி காட்டுது, அந்த தெய்வம் காட்டுகின்ற வழியிலே செல்வார். இதுவரையிலும் நாம் உலகத்திலே ஒரு காரியம் நடக்கணும்னா, ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னா அதுக்கு துணை செய்வர்கள் சில பேர் இருப்பாங்க. ஒரு வீடு வாங்கணும்னா அது துணை செய்கின்ற ஒரு புரோக்கர் இருப்பார். ஒரு பரீட்சை பாஸ் பண்ணணும்னா அதுக்கு துணை செய்கின்ற ஒரு டியூஷன் காலேஜ் இருக்கும். ஒரு வேலை வாங்கணும்னா அதுக்கு. ஆனா கடவுளை அடைவதற்கென்று யார் துணை செய்கிறார்கள்? அந்த கடவுளே துணை செய்தால் தான் உண்டு. அவர் தெய்வ வழி செல்வார். தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி முனிவில்லாததோர் பொருளது கருதலும். தெய்வம் என்ற எண்ணம், சித்தம் என்றால் எண்ணம், கடவுள் இருக்கின்றான், அவனை அடைய வேண்டும் என்ற எண்ணம் என்பது எல்லோருக்கும் உண்டாகி விடுவதில்லை. அந்த உரைப்பான எண்ணத்திற்கு தான் முக்தி இச்சை என்று பெயர், மோட்சத்தின் மீது இச்சை. அந்த இச்சை உண்டானால் தெய்வமே வழிகாட்டும். தெய்வம் வழிகாட்டித்தான் இவர் வந்திருக்கிறார் திருப்பெருந்துறைக்கு. ஆகவே ஏனைய ஊர்களைப் போல கருதக்கூடாது. அந்த ஊர்கள் எல்லாம் உடம்பிலிருந்து இந்த உயிரானது இன்னொரு உடம்பை தேடுவதைப் போல, ஒரு ஊரை விட்டு ஒரு ஊர், கல்விக்காக, பணம் ஈட்டுவதற்காக, மனம் செய்து கொள்வதற்காக, மக்களை படிப்பதற்காக, உலகில் காரணங்களுக்காக சென்று வதிந்த ஊர்களைப் போல் இல்லாமல் கடவுளை காண்பதற்கென்று ஒரு ஊருக்கு வந்தார். அதான் திருப்பெருந்துறை. தெய்வ வழி செல்வார், நன்றியுள்ள முக்தி பெற. நன்றியுள்ள முக்தி என்றால் நன்றியினால் உளதாகும் முக்தியினை பெற. நன்றி என்பது புண்ணியம். எல்லையில்லாத சிவபுண்ணியத்தினாலே தான் முக்திக்கான வழி நமக்கு காண கிடைக்கும். முக்தி உபாயம், முக்தி மார்க்கம் என்பது ஒருவனுக்கு எப்பொழுது தெற்றன விளங்கும்? எல்லையில்லாத சிவபுண்ணியம் பண்ணியிருக்கணும். பிரம்ம விஷ்ணுக்கெல்லாம் நிறைய புண்ணியம் பண்ணிருக்காங்க, நிறைய நிறைய புண்ணியம் பண்ணி அந்த தகுதி இல்லாமலாம் அவர் பிரம்மாவாவும் விஷ்ணுவாவும் ஆவார். நம்ம எல்லாம் படைக்கிறார் ஒருத்தர், நம்ம எல்லாம் காப்பாத்துறாரு ஒருத்தர், அவர் தகுதி இல்லாமலாம் அவர் பிரம்மாவா ஆயிருப்பாரு விஷ்ணுவா ஆயிருப்பாரு. நிச்சயமா அவர்கள் பெருந்தகுதி உண்டு, அவர்களை நாம் இகழக்கூடாது, அவர்களை இகழ்வது நமக்கு கருத்து கிடையாது. எந்த திருமுறையும் அவர்களை இகழல. ஆனால் அருடைய பிள்ளையர் என்ன சொல்றாரு, அவங்க பண்ணின புண்ணியம் பெருமாளுடைய திருவடியை அறிவதற்கு போடல, கொஞ்சம் ஷார்ட், கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அகப்பற்றின் காரணமாக, தன்முனைப்பின் காரணமாக, பெரு அந்த தூய அடியார்கள் கடைபிடித்த அன்பு அவர்கள் கடைபிடிக்காத காரணத்தினால பெருமாளுடைய திருவடியை நுகர்வதற்கான புண்ணியத்தை விட குறைவா இருக்கு. இப்ப டெண்டர் கட்டுறோம், டெண்டர் ஃபீஸ், இத்தனை பணம் கட்டி டெண்டர் எடுக்கணும்னா ஒரு 10 ரூபாய் குறையுதுன்னா ஒத்துக்கிடுவாங்களா? டியூஷன் ஃபீஸ்ல ஒரு 10 ரூபாய் குறையுது, எக்ஸாம் ஃபீஸ் ஒரு 10 ரூபாய் குறையுதுன்னா ஒத்துக்கிடுவாங்களா? பஸ் டிக்கெட்ல ஒரு 5 ரூபாய் குறையுதுன்னா கண்டக்டர் வாங்கிடுவாரா? அது போலதான் எம்பெருமானை காண்பதற்கான புண்ணியம் என்பது வேறு, அது குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றார். நன்மையால் நாரணனும் நான்முகனும் காண்பறிய தொன்மையான் தோற்ற கேடில்லாதான் தொல்கோயில். நன்மையால் என்றால் புண்ணியத்தினாலே, நாரணனும் நானுமும் செய்த புண்ணியம் என்பது பெருமானை காண்கின்ற புண்ணியத்தை விட சற்றே குறைவானது. நன்மையினால் குறைந்தவர்கள், புண்ணியத்தினால் குறைந்தவர்கள். ஆனால் திருவாதூரடிகள் இந்த பூமியிலே பிறந்த புண்ணியம் என்பது அந்த திருப்பெருந்துறை பெருமானை இந்த பிறவிலேயே என்னை பிறவிலே அறுத்தொழுகின்ற குருநாதனாக பெறுகின்ற அளவிற்கு முற்றி இருக்கின்றது, குவாலிஃபைடா இருக்கு, தேவையான புண்ணியம் விட்டு இருக்கு. நன்றியுள்ள முக்தி பெற, அதாவது இவர் கையில் இருக்கிற காசு குதிரை வாங்கறதுக்கு போறமோ போதாதோ எனக்கு தெரியாது. கவிஞர் சொல்றார், இவர்கிட்ட இருக்கிற புண்ணியம் ஆத்மனா சுவாமி தரிசனம் பண்றதுக்கு போதும். நன்றியுள்ள முக்தி பெற, புண்ணியத்தால் விளைகின்ற முக்தினை பெறுவதற்காக, நம்பர் தமது அன்பால், நம்பர் என்றால் நம்பிக்கைக்குரிய நம்மை சேர்ந்த பெருமான், தமது அன்பால் அவரிடத்திலே இவர் வைத்திருக்கிற அன்பினால் என்று ஒரு பொருள். அந்த பெருமான் இவரிடத்திலே வைத்திருக்கின்ற அன்பினாலே, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, அந்த பெருமானுக்கே இவருடைய புண்ணியத்தின் காரணமாக இவர் மாட்டு அன்பு வந்து விட்டது. புண்ணியத்தினால் ஒரு பொலிவு வரும். சிதம்பர ராஜனா இருக்கின்ற ஒரு அரசனுக்கு குற்றாலத்திலே இருக்கின்ற ஒரு திணைப்புணம் காக்கின்ற ஒரு குடிச்சி, ஒரு குரப்பெண், அந்த ராஜா வேட்டைக்கு வந்திருக்கிறார். இந்த குரப்பெண்ணை பார்த்தோன்ன அவ எவ்வளவோ புண்ணியம் பண்ணிருக்கிறா, ராஜா கண்ணுக்கு ரொம்ப அழகா தெரியுறா. ராஜா கண்ணுக்கு ரொம்ப அழகா தெரிஞ்சோன்னா ராஜா என்ன பண்றாரு, நீ வா சிதம்பரத்துல போலாம், உன்ன மகாராணியா பக்கத்துல உட்காந்து வச்சுக்கிறேன் முடிவு பண்ணிட்டேன். அது நம்பர் தமது அன்பு. ராஜா அன்பு வச்சு விட்டாருன்னா ராணியா ஆயிடலாம், நடராஜா அன்பு வைத்து விட்டாருன்னா முக்தி கரைக்கு ஏறி விடலாம், அவ்வளவுதானே. நாம குறத்தியா இருக்கிறதுனால ராணியாக முடியாதுன்னு நினைக்க கூடாது. ராஜாவுக்கு நம்ம கிட்ட அன்பு வந்துருச்சுன்னா நம்ம ராணியா ஆயிட போறோம். அதுபோல நம்பர் தமது அன்பால், பெருமான் இவரிடத்திலே அன்பு வைத்திருக்கிறான் என்ற காரணத்தினாலே, அன்று உயர் பெருந்துறை அடைந்தபடி சொல்வாம், அன்று குதிரை வாங்க சென்ற அன்று உயர் பெருந்துறை, ஏனைய துறைகளிலும் சால உயர்கின்ற மிக பெருந்துறையாகின்ற திருப்பெருந்துறை, அந்த திருப்பெருந்துறையினை அடைந்தபடி சொல்வாம் சென்று சேர்ந்ததை நாம் கூறுவோம், எவ்வாறு சென்று சேர்ந்தார் என்பதை கூறுவோம் என்று சொன்னார். இதோடு இந்த மந்திரி சிறக்கம் என்பது நிறைவேறுகின்றது.